தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி FM 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
விவசாயி சமுதாய வானொலி நேயர்களே, இன்னைக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால துறைகள் தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதும் அவசியமான ஒன்றாகி இருக்கு. இந்த காப்புரிமை பெறுவது ஏன் அவசியம், அதற்கான முறைகள் என்ன, இதையெல்லாம் இப்ப நமக்கு சொல்ல போறாங்க நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறையிலிருந்து சேமிப்பு தானியங்களில் பூச்சிகளிடந்து பாதுகாக்கிற கருவியை கண்டுபிடிச்சு அதற்கான காப்புரிமையும் பெற்றிருக்கிற முனைவர் எஸ் மோகன் அவங்க. கேப்போமா?
ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியாகட்டும், விவசாய உற்பத்தியில வளர்ச்சியாகட்டும், அதற்கு புதிய கண்டுபிடிப்புகள் மிக மிக அவசியம். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய கருவிகள் போன்ற பல புதுமையான நுட்பங்களால் ஒரு நாட்டினுடைய விவசாய வளர்ச்சியாக தொழில் வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்படும். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் முக்கியமாக காரணமாக இருப்பது கண்டுபிடிப்புகள். குறிப்பாக நம்ம விவசாய துறை எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல உரங்கள், புதிய நுண்ணூட்ட சத்து உள்ள உரங்கள், புதிய பூச்சிக்கொல்லிகள், புதிய கருவிகள், விதைக்கும் கருவிகள், அறுவடையை செய்யும் கருவி போன்ற பல உபகரணங்களால் உற்பத்தி அதிகமாகும். தற்சமயம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜின்னு மரபணு மாற்றங்கள், மரபணு மாற்ற முறையும் இன்று அத்தியாவசியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பசுமை புரட்சிக்கு முன்னாடி சாதாரண விதைகளை பயன்படுத்தியிருந்தாங்க, சாதாரண உரங்கள், இயற்கை உரங்களை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சமயத்தில் நாட்டினுடைய உற்பத்தி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை அதிகப்படுத்தணுன்றதில் புதிய புதிய ரகங்கள்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய அதை சார்ந்த கண்டுபிடிப்புகள்லாம் ஏற்பட்டு நம்ம வந்து உணவு உற்பத்தி வந்து பெரிய லெவலில் போய் தண்ணீரவைப்பட்டோம். நம்ம நாடு பார்த்திங்கன்னா இயற்கை வளம் நிறையா இருக்கு, மூலிகை பயிர்கள், மருத்துவ குணம் உள்ள பயிர்கள்லாம் நிறையா இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு உரிமை பெற வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கண்டுபிடிப்புக்கு நம்ம உரிமை பெறலாம் கிடையாது. அப்போது ஒரே குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா நம்ம உற்பத்தியை பெருக்கணும், அதுக்கு என்னென்ன முறையில் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் இப்போது இருக்கிற உலக பொருளாதார மாற்றத்தில் வந்து இப்போ என்னத்தையும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உரிமை வேணும், பாதுகாப்பு வேணும். இப்போ இந்திய நாட்டில் ஒரு விஞ்ஞானி ஏதாவது கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த கண்டுபிடிப்புக்கு பாதுகாப்பு தேவை. விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புக்கு பாதுகாப்பு அவசியம். பாதுகாப்பு எதற்காக? நம்மளுக்கு அந்த கண்டுபிடிப்பில் உரிமை இருப்பது என்று சொல்வதற்காக. நம்ம நாட்டு கண்டுபிடிப்பு தான் இது சொல்கிறதுக்கு உரிமை. அதை நோக்கி தான் காப்புரிமை, பேட்டன்ட்டிங் என்னும், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு வாங்க. அந்த பேட்டன்ட் வாங்கிறது ரொம்ப முக்கியமாக. அந்த காலத்தில் ஏதாவது ஒரு நெல் கண்டுபிடிச்சோமோ அல்லது ஒரு மிஷினை கண்டுபிடிச்சோம்னா உடனே நம்ம வந்து வெளியிடலாம், யாரோனும் மக்கள் பயன்பெறலாம். ஆனால் இன்று ஒரு மாறுபட்ட நிலையில் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் நாம் வந்து காப்புரிமை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காப்புரிமைன்றது பெரிய ஒரு சயின்ஸ்னே சொல்லலாம். விவசாயத்தில், விவசாய ஆராய்ச்சியில் காப்புரிமை என்ன முக்கியத்துவம் இருக்குது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக மஞ்சள், வேம்பு, அதேமாரி நம்ம நாட்டில் பாசுமதி அரிசின்றது ரொம்ப ஃபேமஸ். இந்த புதிய திருத்தத்தின்படி நம்ம இதுக்கெல்லாம் உரிமைகள் பெற வேண்டும். அது பேர் தான் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி மஞ்சள், பாசுமதி, அதுக்கெல்லாமே நம்ம உரிமை பெற வேண்டும். இல்லாட்டினா சமயத்தில் என்னாச்சு, மஞ்சள்ன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊரில் வந்து இந்த காலத்தில் மஞ்சள் மருத்துவ குணம் உடையது, வேப்பன்றது நம்ம ஊரில் இருந்தது எல்லாம் மருத்துவ குணம் உடையது. அப்புறம் பாசுமதி ரைஸ்னால் நம்ம ஊரும் பாகிஸ்தானும் ஃபேமஸ், அங்கேருந்தான் ஏற்றுமதியெலாம் பண்ணாங்க வெளியூருக்கு. ஆனால் இப்போ நடுவில் இந்த உரிமை பெறாட்டினா, அந்த ரைட்டு வாங்காட்டினா ஒரு சமயத்தில் ரெண்டு மூணு கேஸ்லாம் ஆகிப்போச்சு. நம்ம மஞ்சளை வந்து வெளிநாட்டவர் வந்து எங்கள் ஊர் மஞ்சள், எங்கூர் பாசுமதி, எங்கூர் வேப்பம்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆச்சு. மற்ற ஊருன்னொடனே நம்ம என்ன செய்யணும், தவறு என்று சுட்டி காட்டி இதற்காக வந்து நிறைய கோர்ட் அணுக வேண்டியதாகி போச்சு. இன்டர்நேஷ்னல் கோர்ட், சர்வதேச அளவில் நம்ம போய் கோர்ட்டில் போய் வாதாடி ஜெயிக்க வேண்டியதாயிடுச்சு. ஜெயிச்சிட்டோம். மஞ்சள் நம்பல் தான், பசுமதி நம்பல் தான், வேப்ப மரம் நம்பல் தான், நம்ம ஜெயித்தோம். நம்ம நாட்டில் இருந்து தொண்டு தொட்டு உள்ளவர் அதை நம்மளதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம போய் ஒரு கேஸ் போட்டு பல கோடி ரூபா செலவழிக்க வேண்டியது பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர்னு வாங்க. ஒரு ஒரு தட்பவெப்ப நிலை உள்ள ஒரு இடத்துல சில பயிர் இருக்கும், சில ப்ராடக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் பாருங்கள், மதுரை எடுத்துக்கிட்டனா மல்லிகை, அதுமாரி திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா, திருநெல்வேலி அல்வா, கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட் கிரைண்டர்ஸ். இந்தமாரி ஒவ்வொரு பூலோக அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாட்டில் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ரொம்ப நாள் தொன்று தொட்டு ஃபேமஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ உரிமை வாங்கிக்கலாம், வாங்கணும். அதுக்கெல்லாமே நம்ம உரிமை வாங்கணும். இல்லாட்டா நாளைக்கு வந்து மதுரையிலேருந்து மல்லிகை எடுத்து போய் அது அந்த ஊர் மல்லிகைன்னு சொல்கிறாங்க. இப்போ காஞ்சிபுரம் பட்டு சேலணும், அதுக்கு ஒரு தனி தொழில் நுட்பம் இருக்குது, அந்த தொன்று தொட்டு அதுக்கும் வாங்கிக்கணும். ஸோ இந்தமாரி மூன்று வகையாக பயிர்கள். ஒன்று நான் என்ன சொன்னாங்க முத, பயிர் வகைகளுக்கு நம்மக்கிட்ட தொன்று தொட்டு உள்ள பயிர்களுக்கும் புதுசுக்கு நம்ம வாங்கணும். புதுசாக ரகம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது இப்போ வந்துருச்சு. பழைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய இயற்கை வளங்களை, மஞ்சள் பசுமதி வேப்பம், அதுக்கும் வாங்கணும். அப்புறம் நான் அந்த ஜியோகிராஃபிக்கு இண்டிகேட்டர்னு சொன்னேன், ஒரு ஒரு ஊரை சார்ந்தே அல்லது ஒரு தட்பவெப்ப நிலையை சார்ந்த ஒரு இடத்துல உள்ள ப்ராடக்ட்டு அல்லது பயிர் எதுவாக இருந்தாலும் அதற்கு நம்ம உரிமை வாங்கிக்கணும். இந்திய அரசு வந்து இதற்கு முழு ஆதரவு தருது. அதற்காக சென்னையில் நம்மளுக்கு அலுவலகம் இருக்குது, தனியாக அதுக்காக ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஒன்று நான் சொன்னதுக்கு பிளான்ட் வெரைட்டிக்கு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர், திருநெல்வேலி அலுவலகம் ப்ரொடெக்ட் பண்ணால் அவர்கிட்ட போய் டேட்டா கொடுத்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுமாரி இது எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் இருக்குது. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு மெஷின் வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு ப்ராசஸ், ஒரு தொழில்நுட்பம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளியிலேருந்து பேஸ்ட் செய்கிறது, நுணுக்கமான முறைகள் இருந்தால் அதை நம்ம காப்புரிமை பெறலாம். காப்புரிமை பெற வேண்டும் தான் முக்கியம். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணுறோம், ஒரு புதிய பதப்படுத்தும் முறை கண்டுபிடிச்சிங்க, இந்த பேஸ்ட்டை நீண்ட காலம் வைத்திருக்கலாம், ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையில் இந்த பேஸ்ட்டை ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலான்ற முறை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாலும் அதை உடனே வந்து காப்புரிமை பெறலாம். இந்தமாரி மூன்று வகையாக நான் அந்த நம்ம காப்புரிமையை பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து மரபணு மாற்றம், உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா பீட்டி பருத்தி, அதுக்கு நல்ல உதாரணம். அந்த பீட்டி பருத்தியில் என்ன இருக்குதுங்க, ஒரு நுண்ணுயிர் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ்னு ஒரு பாக்டீரியா, அந்த செடியில் பாக்டீரியா இருக்கும். இது எதுக்காக, அந்த பீட்டி பருத்தி காய்ப்புழு, காய்ப்புழு வந்து பீட்டி பருத்தி கடிக்கும்போது என்னாகும், இந்த பாக்டீரியா உள்ளே போய் புழுவை சாவடிச்சினாலும் புழு வராது. இந்த நுண்ணுயிர் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் என்ற நுண்ணுயிருக்கு மான்சாண்டோ பேட்டன்ட் வாங்கியிருக்கு, பெரிய அமெரிக்கன் கம்பெனி மாதிரி இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட் வாங்கியிருக்கிறதுனால எல்லாம் நம்ம வேலையை கூட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாரு, ஒரு பல்கலை கண்டுபிடிக்குது, அப்படியே நம்ம ஒன்றும் இல்லாமல் ஃப்ரீயாக விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று என்ன செய்யலாம், பல கம்பெனிகளுக்கு நம்ம விற்கலாம், உரிமையோடு விற்கலாம். எங்களது தமிழ்நாடு வேளாண் பல்கலை கண்டுபிடிப்பு இதுன்னு சொல்லி உரிமையோடு விற்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த காப்புரிமை வந்து ரொம்ப 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 அவசியம். இப்போ வந்து நான் வந்து மோகன் பேர், பேராசிரியராக பூச்சியல் துறையில் பணியாற்றுறேன். நான் வந்து கடந்த 25 வருஷமாக தானிய சேமிப்பு பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூச்சிகளை வந்து தானியத்திலிருந்து பிரித்தெடுக்கிறேன், ரசாயன கொல்லிகள் எதுவும் இல்லாமல். அந்த பூச்சிகள் எல்லாம் முட்டைகள் இடுவதற்கு முன்னர தானியத்திலேருந்து பிரித்தெடுக்கிறேன். மருந்து கிடையாது, எந்த அதுவும் கிடையாது. பூச்சிகளுடைய இயற்கையான குணநலன்களை வைத்து ஒரு சுமார் 8 கருவிகளை கண்டுபிடித்திருக்கும். இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இந்த துறையிலே உலக அளவிலே இன்றைக்கி வந்து சாதனை நிறையா புரிஞ்சிட்ருக்கு. 8 கருவிகள், குழாய் வடிவ பொறி, கும்பு வடிவ பொறி, இந்த கருவி பேர் பொறிகள், கிண்ண வடிவ பொறி, தட்டு வடிவ பொறி, குதிர், பூச்சிகளை தானாகவே அகற்றும் குதிர், கலன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 1 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு முன்னாடி முட்டைகளை அழிக்கும் கறி, பூச்சிகளையிடும் முட்டைகளை அழித்திடலாம், மருந்து இருந்து இல்லாமல், மெக்கானிக்கல் ஆக்ஷன். அப்புறம் கிடங்குகளில் மூட்டைகள் அடிக்க வைத்து மூட்டைகள் இடுக்குள்ளே பூச்சிகள் நிறைய குவிந்து கிடக்கும், மாலை வேலையும் காலை வேலையும் அவ்வளோ வெளியே வரும். அந்த மூட்டைகள் இடுக்குள்ளே பொறிகளை வைத்து அந்த பூச்சிகளை பிடிப்பது. மூட்டைகளுக்கு இந்த சாக்குப்பை இருக்கும், நம்ம நாட்டில் சாக்குப்பை சேமிப்பு தான் கிடங்குகளில் மெயின். அந்த சாக்குப்பையெல்லாம் கேடாமல், சாக்குப்பையிலுக்கு எந்தவித சேதம் உண்டாக்காமல் பூச்சிகள் நடமாடத்தை அறியறதுக்காக இப்போ ஒரு புதிய பொறி கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி 8 வகை பொறிகள், அது இல்லாமல் ஒரு உபகரண பெட்டி, இந்த 8 கருவிகளும் கொண்ட ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சிடும். நீங்கள் இப்போ உடனே கேட்பீங்க, இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் காப்புரிமை வாங்கினீங்களா? முதல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 86-87 வந்துச்சு. அப்போல்லாம் இந்த காப்புரிமையை பற்றி நம்மளுக்குலாம் அவ்வளோ அது கிடையாது, அறிமுகம் இல்லை. அதனால் என்ன ஆச்சு, முத ஒரு 3-4 கருவிகள்லாம் நம்ம வந்து பேட்டன்ட்டு வந்து பண்ணக்கூடிய நம்ம அறிமுகம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிப்போம், பேப்பரில் உடனே போட்டுருவோம், தமிழ்நாடு வேளாண் பல்கலை கண்டுபிடிப்பே ஒரு கருவி சொல்லி பேப்பரில் போட்டுருவோம், எல்லா பத்திரிகையிலையும் போடுவோம், உழவர் தின விழாவில் வந்து வெளியிடுவோம், பல்கலைக்கழகம் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை உழவர் தின விழாவில் வந்து வெளியிடுவோம், ரெஜிஸ்டர் ஆகும் எல்லாம். அந்தமாரி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்போ எடுத்துருந்தோம். அந்தமாரி செஞ்சால் யார் ஒன்றுமே பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கருவி இருக்குது, உழவர் தின விழாவில் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், தானிய சேமிப்பு பொறின்னு வச்சுக்கோங்க, அதான் முதல் கண்டுபிடிப்பு. அந்த பொறியை உழவர் தின விழாவில் விவசாயிகளை கண்டுபிடிப்பாக பல்கலைக்கழகம் வெளியிட்டுருது. அப்போ யார் வேணுமோ அதை எடுத்துக்கலாம், எடுத்து செய்யலாம். யார் அதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியது. அப்போ இருந்த நிலைமை அப்படி, எந்த கம்பெனி ஒன்றுமா எடுத்துக்கலாம், அவங்க பாட்டில் விற்றுக்கலாம், ஒரு கண்ட்ரோல் கிடையாது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கருவின்னு கூட போடாமல் சிலர் விற்றுருவாங்க, தாங்க கண்டுபிடிச்ச மாரி விற்றுருவாங்க. ஆனால் பப்ளிஷ் பண்ணிட்டோம், பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, காப்புரிமை பெறணும்னு வச்சுக்காங்களேன், ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க உடனே. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து வெளியிட்டுட்டிங்கன்னா உங்கள் கண்டுபிடிப்பை ஒரு பத்திரிகையிலோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாகவோ ஒரு மாதாந்திர மேகசினாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப ஆராய்ச்சி கட்டுரையாக ஏதோ பெரிய ஜேர்னல்ஸில் பண்ணலாம் பண்ண சரி, நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற யாரும் காப்புரிமை பெற முடியாது. சுலபமான மெத்தட் அந்த காலத்தில், நீங்கள் ஒரு கட்டுரையை வெளியிட்டாச்சுன்னா ஒரு கண்டுபிடிப்பை யாருமே இந்தியாவிலையும் சரி எந்த நாட்டவரும் அதை வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது, காப்புரிமை எனக்கு கேட்க முடியாது. ஆனால் மார்க்கெட் பண்ணிப்பாங்க, பப்ளிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால் எந்த கம்பெனி ஒன்று மார்க்கெட் பண்ணலாம், உங்கள் நேமை போடணும்னு அவசியம் இல்லை, எதுவும் அவசியம் இல்லை. அப்போ அந்த பப்ளிஷ் பண்ண நீங்கள் போய் ஒரு ரைட்டெலாம் கிடையாது, கோர்ட்டு மூலயமாவோ சட்டம் மூலயமாவோ நீங்கள் போய் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறோம், காப்புரிமை பெற, காப்புரிமை பெற்றால் என்ன, உங்களுக்கு சட்டம் உதவி செய்யும், உங்களுடைய பொருளை மற்றவர் பொருள் என்று எழுதி விற்க முடியாது, உங்களுடைய கண்டுபிடிப்புகளை எந்தவித நிறுவனமும் உங்கள் உத்தரவு இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியாது, விற்கவும் முடியாது. அதே சமயத்தில் காப்புரிமை பெறணும்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். பப்ளிஷ்னா என்ன, கட்டுரை போடக்கூடாது, எக்ஸிபிஷனில் கூட வைக்கக்கூடாது, சின்ன துணுக்கு செய்தியாக கூட பத்திரிகையில் போட முடியாது. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது காப்புரிமை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் போயிடும். காப்புரிமை பெற வேண்டுமென்றால் உங்களுடைய கண்டுபிடிப்புகளை நீங்கள் பாதுகாத்து வைத்து பேட்டன்ட் ஆஃபீஸில் பதிவு செய்யணும். பதிவு செய்வதற்கு முன் வெளியிடாதீர்கள், வெளியிட்டுட்டு நீங்கள் போய் அங்கே பதிவு செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்கன்னா. புதிய கண்டுபிடிப்பு புதுசுனா என்ன, எப்படி புதுசாக இருக்கணும், காப்புரிமை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு முன் கட்டுரையாக வெளியிடாதீர்கள், இது முக்கியமான செய்தி. இந்த காப்புரிமை சட்டம் வந்து நல்ல சட்டம். இப்போ வந்து விஞ்ஞானியை தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, விவசாய சில கருவிகள் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில கருவியில் வந்து மாற்றங்கள் செய்து நிறைய மாற்றம் செய்வாங்க. அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சிக்னிஃபிகண்ட்டாக என்னென்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பயன் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பொறி கண்டுபிடிச்சிருக்கிறேன், தானிய சேமிப்பு பூச்சி பொறி, விவசாயி என்ன செய்வார், அவர் கூட அந்த ஏரியாவில் ஒரு பொறி வச்சுருப்பார், இந்த பொறிக்கும் அந்த பொறிக்கும் ஒரு முக்கிய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசம் இப்போ என் பொறியில் ஒரு 10 பூச்சி வருது, அவர் கொஞ்சம் மாற்றி அதை செஞ்சு 100 பூச்சி வர வச்சிட்டார்னா அது அவர் போய் காப்புரிமை வாங்கலாம். அந்த சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி நிறைய கருவிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த கருவியில் சில முக்கியமான பாகங்களை மாற்றி அதனுடைய பயன் வந்து பல மடங்கு அதிகமாக்கியிருப்பார்கள். அந்த மாதிரியான விவசாயிகள் தங்களுடைய கருவிகளை கண்டிப்பாக காப்புரிமை பெறலாம். காப்புரிமை பெறுவது வந்து இந்தியாவில் ரொம்ப எளிமையானது, ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது, கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. விவசாயி கூட காப்புரிமை, அவரும் புதிய கண்டுபிடிப்பு பண்ண முடியும், ஒரு மாணவர் புதிய கண்டுபிடிப்பு பண்ண முடியும், ஒரு சாதாரண பொதுமக்களும் அந்த தேவை என்ன கண்டுபிடிப்பு எப்போ வருது, கண்டுபிடிப்புகள் நெசசிட்டி, தேவை இருந்தால் கண்டுபிடிப்புகள் வரும், அந்தமாரி நேரத்தில் தனிப்பட்ட மனிதர் விவசாயி மாணவர்கள் கண்டுபிடிப்பையும் கண்டிப்பாக காப்புரிமை பெறலாம். பதிவு செஞ்சிடலாம். எங்கே பதிவு செய்யணும்? சென்னை ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, மும்பையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கொல்கட்டாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. மூன்று ஆஃபீஸ்லேயும் அந்தந்த ஊருக்காரங்களாம் அங்கே பதிவு செஞ்சுக்கலாம். 1500 ஃபீஸ் கட்டி இந்தமாரி புதிய கண்டுபிடிப்பு, அதுக்கு ஒரு விண்ணப்ப படிவெலாம் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் யாராவது ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டு அவர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவர் பண்ணி கொடுப்பார். தனிப்பட்டவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் 1500 ரூபா, பல்கலைக்கழகங்கள்லாம் வந்தால் ஃபீஸ் அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ். ஸோ தனிப்பட்டவர்கள் கூட காப்புரிமை பெறுவதற்காக ஏதுவாக இருக்குது பாருங்கள் நம்ம சட்டம். ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர், அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். நம்பர் வாங்கின பிறகு நீங்கள் எல்லாம் பண்ணலாம், அந்த நம்பரோடு கொடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு முதல் கட்டம். இப்போது நம்ம அதுக்கு வரும் 8 கருவியில் நாங்கள் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் அந்த வேலை இல்லை. இப்போ 2002 தான் இந்த காப்புரிமை சட்டங்கள்லாம் இந்தியாவில் நல்லா வலுப்பெற்று வந்தது. ஸோ அதெல்லாம் முதல் 4 ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து காப்புரிமை வாங்கலை. அடுத்தது முட்டைகளை அகற்றும் கருவி ஒன்று வாங்கும்போது காப்புரிமைக்கு நான் அப்ளை பண்ணேன். பல்கலைக்கழகம் மூலம் காப்புரிமை 2.5 வருஷத்தில் எனக்கு காப்புரிமை கிடச்சிட்டுச்சு இந்த பல்கலைக்கழகத்திற்கு. நாங்கள் பல்கலைக்கழகனால எங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கே சொந்தம். இப்போ சட்டம்லாம் எளிமையாகிடுச்சு. இப்போ நீங்கள் காப்புரிமை வாங்குறதுக்கெல்லாம் தெளிவான சட்டங்கள்லாம் மத்திய அரசு ஏற்றிடுச்சு, அதனால் சுலபமாக வாங்கிடலாம். உங்களது கண்டுபிடிப்பை 18 மாதம், 18 மந்த்ஸ் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. 18வது மாதம் அதற்குள் நீங்கள் கண்டுபிடிச்ச விவசாயோ ஒரு விவசாயோ ஒரு இங்கே கண்டுபிடிச்சதை இந்தியன் காப்புரிமை ஆஃபீஸ் சென்னையோ அல்லது நீங்கள் எந்த ஊரோ மும்பை கல்கட்டா வெளியிட்டுடும். இந்த விஞ்ஞானி, இந்த விவசாயி இந்த ப்ராடக்ட் காப்புரிமைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், அதை 18 மாதம் பார்த்துட்டு அப்புறம் 2500 ரூபா ஃபீஸ் கட்டணும். 2500 ரூபா ஃபீஸ் கட்டினா உடனே அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. அது ஒரு வருஷம் எடுத்துப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, அது ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கான்னு கேள்வியெல்லாம் நிறைய கேட்பாங்க. உங்களுக்கு கடிதாச மூலியமாக வரும், கடிச்சிட்டு அடுத்த முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பேட்டன்ட், அப்புறம் ஃபைனலாக ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னொரு 2500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இந்த காலகட்டம் 18 மந்த்ஸு, ஃபஸ்ட்டு 18 மந்த்ஸ் ஆனோடனே உங்களுக்கு ஒரு இது வரும். அதை நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் அணுகி கேட்டுட்டு 18 மாதத்துக்குள்ளாரே நீங்கள் 2500 ரூபா கட்டிட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் உங்களுடைய, அதை வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் பார்ப்போம், நம்ம சொல்லியிருக்கிறது உண்மையா, இது உண்மையான கண்டுபிடிப்பா, காப்புரிமை பெறுவதற்கு ஏதுவான கண்டுபிடிப்பா, ரிசல்ட் நல்லா இருக்கா, அதனுடைய உபயோகத்தில் எதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் பப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஏற்றுக்கிறது 18 மாதம், அப்புறம் 6 மாதம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன், அப்புறம் பப்ளிகேஷன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2500 2500, அது ஒரு 1000 6000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் காப்புரிமை பெற்று விடலாம். காப்புரிமை பெறதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு நான் ஒரு உதாரணத்தை வச்சே சொல்கிறேன். இந்த முட்டைகளை அழிக்கும் கருவிக்கு காப்புரிமை பெறுவதற்கு அப்புறம் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இது வரைக்கும் உலக அளவில் என்ன வந்து இந்த துறையில் கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் வந்து அந்த கட்டுரையில் வெளியிட வேண்டும், அந்த விண்ணப்பத்தில் வெளியிடணும். உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன, தற்சமயம் நீங்கள் கண்டுபிடிப்புகள் எவ்வாறு மாறுபட்டுள்ளது அல்லது புதுமை வாய்ந்தது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய கண்டுபிடிப்புகள் புதுமை வாய்ந்ததா, எவ்வாறு புதுமை வாய்ந்தது? நான் இப்போ அந்த கருவி கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு என்ன அமெரிக்காவில் என்ன கருவி இருக்குது, இங்கிலாண்டில் என்ன கருவி இருக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆசிய நாட்டில் என்ன கண்டு, எல்லாத்தையும் எழுதணும். அப்புறமா இந்த கருவி இல்லை சொல்லணும். இப்போ நான் கண்டுபிடிக்கிற மாதிரி கருவி இல்லை, அல்லது ஆல்ரெடி இருக்கிற கருவியை மாடிஃபை பண்ணோம்னா அதுக்கான கரெக்டான அது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும், அது சொல்லணும். இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து முதல் முறையாக கண்டுபிடிச்சது புதிய கருவி, அதுமாரி உலக அளவில் எங்கே இல்லாதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கண்டுபிடிப்பு அதிலிருந்து மாறுபட்டு புதுமை வாய்ந்தன்பது தெளிவாக எதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டு. நம்ம அது ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கருவி கண்டுபிடிக்கிற விவசாயினா அது ஆராய்ச்சி, ஒரு 10 தாட்டி செய்யணும் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு கருவி கண்டுபிடிச்சா அந்த கருவி ஓட்டி பார்த்து அதனுடைய பயனை வந்து ரெக்கார்டு பண்ணணும் ஷீட்டில். விவசாயம் செய்யணும், இதை அப்போ தான் காப்புரிமை பெறணும். ஒரு 10 தாட்டி 15 தாட்டி ரிப்பீட் பண்ணி அந்த டேட்டா வைக்கணும் அதில், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா ஃபுல்லாக ரிசல்ட்டை வச்சு அடுத்தது எழுதணும். படமாக இருந்தால் படம் போடணும், கருவியினுடைய படம், அல்லது அந்த ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பதன் செய்யும் முறையாக இருந்தால் அந்த முறை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி போட்டு அதில் நீங்கள் ஏதாவது புதிய ரசாயன முறையில் ஏதாவது சேர்த்துருங்களா, அல்லது புதிய வந்து முறைகள் என்ன புதிய முறை ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா. சப்போஸு அந்த ஊறுகாயெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப நாள் போனால் எண்ணெய் நிறையா ஊற்றுவாங்க, எண்ணெயில் தோஞ்சிட்டே இருந்தால் ஊறுகாய் சீக்கிரம் பூஞ்சை கலம் பிடிக்காது. அந்தமாரி நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா அதை பற்றி சொல்லணும். கொடுத்துட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி 18 மாதம் 2500 கட்டினா அது 2 வருஷம் 2.5 வருஷத்தில் வந்துடும். இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணுங்க, இது ஒரு நல்ல ஒரு சலுகை உண்டு. இப்போ ஒரு விவசாயியோ விஞ்ஞானியோ ஒரு கருவி கண்டுபிடிக்கிறார், ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்துறீங்க, உங்களுக்கு தெரியுது இதில் நல்லா, இது அருமையான கண்டுபிடிப்புடா, இந்தமாரி உலகத்தில் எதுவும் இல்லைன்னு கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு மனசில். ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட் தான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. அதுமாரி நீங்கள் நினைப்பீங்க, ஏன் நம்ம கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறோம், உலகத்தில் வேறு எவனா கண்டுபிடிச்சாங்களா செய்யுது, ஆனால் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற நாட்டில் யாராவது கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு உரிமை போயிடுமான்னு ஒரு மனசுக்குள்ளற பயம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு சட்டத்திலே ஒரு இடம் உண்டு, அது என்னங்க, அது முக்கியமாக கவனிக்காது. உடனே நீங்கள் கண்டுபிடித்த 3-2 மாதமோ ஒரு 15 நாளோ 20 நாள்லையோ ஒரு விண்ணப்பம் தனியாக இருக்குது, அது பேர் ப்ரொஃபஷனல் விண்ணப்பம் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனலாக ஒரு தற்காப்புக்காக ஒரு விண்ணப்பம், உடனே ஒரு விண்ணப்பத்தை செலுத்தலாம். கம்ப்ளீட்டாக உங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ண முடியாத பட்சத்தில், டைம் வேணும் பட்சத்தில், உங்களுக்கு தெளிவாக உங்கள் கண்டுபிடிப்புகள் புதிய கண்டுபிடிப்பு தெரிந்த பின்னர் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரொஃபஷனல் விண்ணப்பம், தற்காலிக விண்ணப்பம் அப்படி வச்சுக்கோங்களேன், அதை பண்ணி உடனே பேட்டன்ட் ஆஃபீஸில் விண்ணப்பம் பண்ணி நம்பர் வாங்கி. இந்த தற்காலிக விண்ணப்பத்துக்கு இது இதாங்க, நம்மளுக்கு பயப்பட வேண்டாம், நம்ம பாட்டில் அப்புறம் தொடர்ந்து வேலை செய்யலாம். 1 வருடத்துக்குள்ளார குறிச்சிக்கோங்க, 1 வருடத்துக்குள்ளார அந்த முழு விண்ணப்பத்தை செலுத்தலாம், செலுத்த வேண்டும். ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு நம்மளோட சட்டங்கள் எவ்வாறு சாதகமாக இருக்கின்றன, எளிமையாக இருக்கின்றன என்பதுக்கு உதாரணம். ஒரு 1 வருஷம்தான் நீங்கள் மேக்சிமம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலேனா உங்கள் விண்ணப்பம் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த 1 வருடத்துக்குள்ள உங்களுடைய முழு எக்ஸ்பெரிமெண்ட்டு கம்ப்ளீட்டு விண்ணப்பத்தை 1 வருஷத்துக்குள்ளே கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபைல் பண்ணிட்டீங்க, June 11th, முழு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் ஒருத்தர் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிட்டாரு, ஜூன் மாதம் நீங்கள் விண்ணப்பித்துட்டீங்க, அந்த ஒரு ப்ரொவிஷனல் விண்ணப்பத்தை கொடுத்துட்டீங்க, தற்காலிக விண்ணப்பம். ஜூலை மாதத்தில் வெளிநாட்டில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார், உங்கள் கருவியை கண்டுபிடிச்சிட்டார், யாருக்கு இங்கே இப்போ காப்புரிமை கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முதல்ல ப்ரொவிஷனல் பண்ணதுனால தற்காலிக விண்ணப்பம் பண்ண அந்த டேட்டு தான் முக்கியம். டெம்பரரி ஃபைலாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு வேல்யூ உண்டு. எப்போ வேலை உண்டு, 1 வருடத்துக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்துட்டோம், முழு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும். சோதனை முடிவுகளை 1 வருடத்தில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரைட் உண்டு. ஸோ கண்டுபிடிப்பாளர் உடனுக்குடன் ஆக்ட் பண்ணணும், சில லீகல் முறையை தெரியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ என்னாச்சுங்க, காப்புரிமை பெற்றாச்சு, இதுதான் ஒரு எளிய முறை. நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் பட் முழு விண்ணப்பத்தை நான் 1 மாதத்தில் நான் கொடுத்துட்டேன். பல வெளிநாடு சென்று இருப்பதால் எனக்கு வந்து இந்த துறையில் கண்டிப்பாக உறுதியாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை மிஞ்சி எந்த நாடும் வர முடியாதுன்னு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சதுனால நான் வெயிட் பண்ணேன். இப்போது வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் காப்புரிமை வாங்கியாச்சு, அதோட எல்லாம் முடிஞ்சதுங்களா, கிடையாது. காப்புரிமை எதுக்கு வாங்குகிறோம், எந்த ஒரு பொருளும் மக்களுக்கு பயன்பெற்றால்தான் பிரயோஜனம். ஸோ காப்புரிமை வாங்கி என்ன ஆகும், மார்க்கெட்டுக்கு வரணும், உங்களுடைய கண்டுபிடிப்புகள் மார்க்கெட்டுக்கு வரணும். பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்கூல்ன்ற நிறையா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், அவங்க மூலயமா விற்றுருவாங்க கம்பெனிக்கு. விவசாயிங்க வந்து காப்புரிமை வாங்கிட்டு சொசைட்டி மூலமாக விற்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கிற என்ஜிஓ அவங்ககிட்ட கொடுத்து அவங்க மூலயமா விற்கலாம், எப்படி ஒன்று செஞ்சுக்கலாம், தனிப்பட்ட முறையிலே கம்பெனிக்கு விற்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், ஈஸியாக எப்படி சொல்யூஷன் விற்கலாம். ஸோ விற்க வேண்டும், விற்றுட்டு ப்ராடக்ட் பண்ணணும் இல்லைங்களா, நிறையா ஒன்று கொடுப்பீங்க மாடல், கம்பெனிக்காரர் தான் நிறைய பண்ண முடியும், லட்சக்கணக்கில் பண்ணி உற்பத்தி செய்து மக்கள்கிட்ட அதை எடுத்துடணும். இது முக்கியமானது, காப்புரிமை பெற்ற பிறகு பெசாமல் இருந்துடக்கூடாது, உங்கள் ப்ராடக்ட்டை மக்கள் பயன்பெறத்துக்கு எல்லாம் போடணும். அதுக்கு என்ன செய்யணும், கம்பெனி அன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்டு, அக்ரிமெண்ட் போட்டால் காப்புரிமை பண்ணலாம், உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட்டு இந்தியாவில் பயன்பெறும், பல கோடி மக்கள் வாங்குவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக பல லட்சத்துக்கு அதை விற்கலாம். கம்பெனிக்கு, ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்கலாம். ப்ரைவேட் கம்பெனி வாங்கி அவங்க மக்கள்கிட்ட எடுத்துக்குவோம், விற்கலாம். ஸோ ப்ராடக்ட்டுடைய வேல்யூ பொறுத்து நீங்கள் விற்கலாம். இப்போ என்ன குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் விற்க முடியுமோ அதை விற்றுறது நல்லது. யாரும் காப்பி அடிக்க முடியாது, பயப்படலாம் வேணாம். ஒன்ஸ் பேட்டன் வாங்கிட்டீங்கன்னா காப்பி அடிக்க முடியாது. ஆனால் டூப்ளிகேட்டு போடுவாங்க நிறைய பேர். டூப்ளிகேட் போட்டால் நீங்கள் சட்ட ரீதியாக அதை அணுகி பிடிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம நாடு பெரிய நாடு. இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா பஞ்சாபில் யாராவது ஒருத்தர் விற்கிறாங்க, அது சட்ட ரீதியில் பஞ்சாப் கோர்ட்டில் போடணும் கேஸ், அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டுபிடிப்பை ஒரு தரமான கம்பெனிக்கு எவ்வளோ சீக்கிரம் விற்க முடியுமோ விற்க. கண்டுபிடிப்புகள் மக்கள்கிட்ட போகணும். உங்களுக்கு காப்புரிமையில் உங்களுக்கு ராயல்ட்டி உண்டு. அந்த ராயல்ட்டியே நோக்கமாக இல்லாமல் கண்டுபிடி மக்கள் போகிறதுக்கு நீங்கள் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம் உடனே, சார் நீங்கள் என்ன பண்ணீங்க சார், நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஊருக்கு மாத்திரம் உபதவி செய்கிறீங்களா அப்படின்னு. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சமீபத்தில் அந்த கண்டுபிடிப்பை மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனத்திற்கு முதல் தவணையாக 5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து விற்கிறதுக்கான லைசன்ஸு அதை கட்டியிருக்கோம். எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதில் ஒரு தனி பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி கிடைக்கும், லைசன்சிங் சொல்லுவாங்க. இந்த மத்திய அரசு நிறுவனத்திற்கு லைசன்ஸுக்கு நம்ம இப்போ தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். நீ சீக்கிரம் கம்பெனிலாம் வந்து வாங்கி மக்கள்கிட்ட வரும். 5 லட்சம் விற்கிறதுனா 5 லட்சம் பணம் யூனிவர்சிட்டிக்கு வரும். அதனால் ஆராய்ச்சி மக்கள்லாம் பெனிஃபிட் அறிவாங்க, நிறைய ஆராய்ச்சிக்கு பணம் கொடுக்கும் யூனிவர்சிட்டி. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், கண்டுபிடிப்பெல்லாம் மக்கள்கிட்ட போகும். நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் செய்ய முடியுமா, யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்க முடியுங்களா? யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆராய்ச்சி கூடம், நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. நம்மளுடைய நோக்கம் வந்து வியாபாரத்துக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவது தான். நம்மளே வியாபாரம் பண்ண முடியாது, மார்க்கெட் பண்ணுறது முடியாது. அந்தமாரி நேரத்தில் கம்பெனி மார்க்கெட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பல்கலை கண்டுபிடிப்புகள் இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா அது எவ்வளோ பெருமை. அதுக்கான வாய்ப்பு அந்த அக்ரி பிஸ்னஸ்னுடைய இயக்குனர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதேமாரி விவசாயிங்க என்ன செய்யணும், எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அதை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பேட்டன்ட் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, நல்ல கண்டுபிடிப்படா இவர் வந்து பூட்டி வச்சுருக்கிறாருன்னா என்ன செய்யலாம், அரசு உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம், 3 வருஷம் வரைக்கும் பார்க்கும். நல்ல ப்ராடக்ட் இவர் வச்சுக்கிறாரு, பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாரு, விற்கலை ஒன்றும் வைத்து கொண்டே இருக்கிறார், இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய பயன்பெறும்னு அறிந்தால், தெரிய வந்தால் பேட்டன்ட் ஆஃபீஸு உங்ககிட்டேருந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து கவர்மெண்ட்டே விற்கும். பேட்டன்ட் ஆஃபீஸ் யாருங்க, கவர்மெண்ட். அப்புறம் என்னென்னா, நல்ல ப்ராடக்ட் ஒரே ஒரு கம்பெனிக்கு கொடுக்க வேணும், அந்த ரைட்டே கிடையாது. மோனோபொலி, மோனோபொலின்னு நாங்கள் ஒரே ஒரு கம்பெனி தான் உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பை எடுத்து விற்கக்கூடிய அந்த பர்மிஷன் கொடுக்க நீங்களும் முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு கம்பெனிக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது, நிறையா கம்பெனி இங்கே கொடுக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த காப்புரிமையை பெற்று தன்னுடையக்கூடாது, நாட்டுடைமை. காப்புரிமைன்னு என்னங்க, நாட்டுடைமை, நம்ம நாட்டினுடைய பொருள். அதை வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனம் தன்னுடைமையாக்க சட்டம் வழி செய்யவில்லை. இன்னொரு ப்ராடக்ட் கூட சமயத்தில் இப்போ பண்ணியிருக்கேன், அந்த மூட்டையை சொன்னதீங்களா, மூட்டையில் இடுக்கில் பூச்சியை வந்து கோணிப்பைக்கு எந்தவித சேதம் இல்லாமல் அப்படியே பூச்சி அப்படியே எடுத்துறது. அதுவும் இந்தியா தான் லீடர். அது ஒன்று இப்போ காப்புரிமைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கு. ஒன்று காப்புரிமை வாங்கிட்ட மூட்டைக்கு இப்போ வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்குது, போட்டு ஒரு 6-7 மாதம் ஆகுது. அது 18 மாதம் உடனே வரும். அது 2வது காப்புரிமை, அது கூட நாங்கள் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்ளிகேஷன் நம்பர் வாங்கிட்டால் கூட விற்றுலாம், அப்ளிகேஷன் நம்பரை வச்சு பப்ளிஷ் பண்ணலாம், அப்ளிகேஷன் நம்பரை வச்சு விற்கலாம். அப்புறம் நடைமுறை சிக்கல் எதாக இருக்குமா, அதான் சொல்லிட்டு நான் காப்பி அடிக்க முடியாது. அப்புறம் கோர்ட்டு அலைச்சல்லாம் இருக்கு, நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே போர்ட்டில் அங்கே இந்த கோர்ட்டில் போன இந்தக்காரெல்லாம் குயிக்காக விற்றுருங்க. அந்த கம்பெனி பார்த்துட்டே இருப்பான், பாம்பேயில் வேறு கம்பெனி ஏதாவது மார்க்கெட் பண்ணால் டக்குன்னு அவன் கேஸ் போட்டுருவான். அப்புறம் இப்போ உங்கள் கண்டுபிடிப்பு எந்தெந்த நாட்டுக்கு தேவையோ, எந்தெந்த நாட்டுக்கு பயன்பெறுமோ அந்தந்த நாட்டில் நம்ம வந்து காப்புரிமை வாங்கணும். இந்தியன் பேட்டன்ட்டு அமெரிக்காவில் செல்லுபடி ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. எப்போ ஆகுனா, இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணி 1 வருஷத்துக்குள்ளேயோ 18 மாதத்துக்குள்ளேயோ அமெரிக்காவில் பண்ணணும். பண்ணால் தான் அங்கே விற்க முடியும் பேட்டன்ட் ப்ராடக்ட். அவன் பண்ண முடியாது பேட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் பேட்டன்ட் வாங்கினா அவன் காப்பி அடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் நம்பரை போட்டு அங்கே விற்க முடியாது. உங்கள் கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் தேவையாக இருந்தால் அந்த கம்பெனிக்காரே அங்கே வாங்கிப்பார். அதுவும் எல்லாம் 1 வருஷத்துக்குள்ளே எல்லாம் வாங்கணும், இல்லாட்டா அங்கெல்லாம் யாரும்மே செஞ்சு விற்றுக்கலாம். ஸோ ஒரு செய்தி என்னென்னா, தொழில்நுட்பங்களை, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை காப்புரிமை பெற மறந்து விடாதீர்கள். ஏன்னா காப்புரிமை நாம் பெற வேண்டிய உரிமை, அது நம்முடைய தேசத்திற்கு பெருமை.
இதுவரைக்கும் காப்புரிமை ஏன் பெற வேண்டும், அதற்கான முறைகள் என்ன, இப்படி நிறைய விவரங்களை நமக்கு சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன் அவங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமா தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமா தெரிவிக்கிறதா இருந்தா விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமா உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா 243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.